வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
ஊரெல்லாம் பேச்சா இருக்கு டபுள் டெசொலூஷன் டபுள் டெசொலூஷன் அப்படின்னு. இப்ப டபுள் டெசொலூஷன் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னு சொல்லுங்களேன்.
டபுள் டெசொலூஷன் என்றால் பாராளுமன்றத்தின் இரு சபைகளையும் கலைத்து விடுதல் என்று பொருள். பாராளுமன்றத்தில் தொகுதி வாரியாக தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கீழ் சபை அல்லது ஜனப்பிரதிநிதிகள் சபை இருக்கிறது. அதே போல மாநில வாரியாக தெரிவு செய்யப்பட்ட செனட்டர்களை கொண்ட செனட் சபை அல்லது மேல் சபை இருக்கிறது. இவை இரண்டையும் ஒரே நேரத்தில் கலைத்து விடுவதை இரட்டை கலைப்பு அல்லது டபுள் டிசல்யூஷன் என்று சொல்கிறோம். நம் நாட்டை பொறுத்த அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது ஜனப்பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 வருடங்கள். ஆனால் செனட்டர்களின் பதவிக்காலம் 6 வருடங்கள். 3 வருடங்களுக்கு ஒரு முறை பொது தேர்தல் நடைபெறும் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் 150 பேர் தொகுதி வாரியாக தெரிவு செய்யப்படுவார்கள். ஆனால் செனட் சபையை பொறுத்தளவில் மொத்தம் 76 செனட்டர்களுள் அரைவாசி பேர் அதாவது 38 பேர் மட்டுமே ஒரு பொது தேர்தலில் தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்கள் 6 வருட காலம் பதவியில் இருப்பார்கள். அடுத்த பொது தேர்தல் வரும்போது மேலும் 38 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள். அப்போது 6 வருட பதவி காலத்தை பூர்த்தி செய்த செனட்டர்கள் 38 பேர் வெளியேறுவார்கள். ஆகவே செனட் சபை எப்போதுமே கலைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் மொத்த செனட்டர்கள் 76 பேரில் அரைவாசி பேர் எந்த ஒரு பொது தேர்தலின் போதும் பதவியில் இருப்பார்கள். ஆனால் 2 சபைகளையும் முழுமையாக கலைத்துவிட்டு எல்லா உறுப்பினர்களையும் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் 150 பேர் செனட் சபை உறுப்பினர்கள் 76 பேர் என்று எல்லோரையும் ஒரே தேர்தலில் தெரிவு செய்யும் நிலை ஒன்று ஏற்படும் போது இதை இரட்டை கலைப்பு அல்லது டபுள் டிசல்யூஷன் என்று நாம் சொல்கிறோம்.
இப்படியான டபுள் டிசல்யூஷன் அல்லது தமிழ்ல அழகா சொல்றதுன்னா இரட்டை கலைப்பை எப்ப வந்து நம்ம நாட்டில் வந்து அப்படியான ஒரு சூழல் உருவாகும் அல்லது எப்ப அப்படியான ஒரு கலைப்பை நடத்தலாம் அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லுது?
இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு செனட் சபை என்று ஒன்று ஏன் அவசியம் என்று பார்க்க வேண்டும். மாநிலங்களை பொறுத்த அளவில் அந்த மாநிலங்களில் வசிக்கும் பிரஜைகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருந்த போதும் மாநிலத்துக்கு 12 செனட்டர்கள் வீதம் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதால் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் சமமாக இருக்கும். இதில் டெரிட்டரி என்ற அந்தஸ்துள்ள பிராந்தியங்களில் மட்டும் தலா 2 செனட்டர்கள் வீதம் தெரிவு செய்யப்படுவார்கள். அடுத்ததாக சிறு கட்சிகள், குழுக்கள், சுயேட்சை உறுப்பினர்கள் ஆகியோர் செனட்டர்களாக தெரிவு செய்யப்படக்கூடிய விதமாக ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ற விகிதாசார பிரதிநிதித்துவம் இருப்பதால் அவர்கள் தமது கோரிக்கைகளை செனட் சபையில் முன்வைக்கவோ அல்லது தாம் பிரதிநிதித்துவம் செய்பவர்களை பாதிக்கும் மசோதாக்களை நிராகரிக்கவோ சந்தர்ப்பம் கிடைக்கும். 3வதாக பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் பதவியில் இருக்கும் அரசுக்கு எப்போதும் பெரும்பான்மை இருக்கும் என்பதால் தான் விரும்பும் எல்லா மசோதாக்களையும் சட்டமாக்கும் ஏகபோக அதிகாரம் இல்லாமல் இருப்பதற்காக கீழ்சபை நிறைவேற்றிய மசோதாக்களை மேல் சபையான செனட் சபை ஆய்வு செய்து அனுமதிக்க வேண்டும் என்பது நியதி. இப்படி ஒரு மசோதாவை கீழ்சபை ஆமோதித்து மேல் சபைக்கு அனுப்பும் போது செனட் சபை அதை நிராகரித்து விடலாம் அல்லது மேலும் சில திருத்தங்களை சிபாரசு செய்யலாம். மீண்டும் இந்த மசோதா கீழ்சபைக்கு வரும். மீண்டும் இந்த மசோதா கீழ்சபையில் அனுமதிக்கப்பட்டு மறுமுறையும் செனட் சபை நிராகரித்தால் அப்போது இரட்டை கலைப்பு டபுள் டிசல்யூஷன் செய்வதற்கான ட்ரிகர் விசை தூண்டல் உருவாகி இருப்பதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் இரட்டை கலைப்பு செய்ய வேண்டும் என்று பிரதமர் கவர்னர் ஜெனரலுக்கு வேண்டுகோள் முன்வைக்கலாம். கவர்னர் ஜெனரல் இந்த சந்தர்ப்பத்தில் 2 சபைகளையும் கலைத்து விடுவார். பிரதமர் இந்த முடிவை எடுக்கும் முன் தேர்தல் களத்தை பொறுத்தளவில் தமக்கு 2 சபைகளின் பெரும்பான்மை பலம் பெறக்கூடிய சூழல் இருக்கிறதா என்பதை பிரதமராக கவனத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக ஆக குறைந்தது கீழ் சபையிலாவது பெரும்பான்மை பெற முடியுமா என்ற சூழ்நிலை நிலவுகிறதா என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைசல்,
இப்ப இது தொடர்பான இன்னொரு கேள்வி சத்யநாதன், அதாவது இப்ப இரட்டை கலைப்புக்கான சாத்தியங்கள் இருந்தா கூட பிரதமர் நினைத்தால் அல்லது அரசு நினைத்தால் அதை செய்யாமலே விடலாம் இல்லையா?
ஆமாம், நிச்சயமாக.
சரி, இப்ப வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு இப்போது இருக்கிறதா? அதாவது இரட்டை கலைப்புக்கான ஒரு வாய்ப்பு நாட்டில் தற்போது அந்த சூழல் நிலவுகிறதா?
கடந்த 2 வருடங்களாக ஆளும் லிபரல் கூட்டணியால் பல மசோதாக்களை சட்டமாக்க முடியவில்லை. செனட் சபையில் லிபரல் கூட்டணிக்கு 33 உறுப்பினர்கள் இருந்த போதும் லேபரின் 25 உறுப்பினர்களும் கிரீன் கட்சியின் 10 உறுப்பினர்களும் சுயேட்சை மற்றும் உதிரி கட்சிகள் உறுப்பினர்கள் 5 பேரும் என்று மொத்தம் 43 உறுப்பினர்கள் மசோதாக்களை நிறைவேற்ற விடாமல் ஆளும் அரசுக்கு விரக்தியை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதன் அடிப்படையில் ஆளும் லிபரல் கூட்டணி செனட் சபைக்காக வாக்களிக்கும் முறையில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறது. இந்த மாற்றங்கள் பற்றி விரிவாக மற்றொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். சுருக்கமாக பார்த்தால் தற்போது சிறு கட்சிகள் தமக்கிடையே பிரிஃபரன்சஸ் என்ற விருப்பு முறையில் வேறு சிறு கட்சிகளோடு திரைமறைவு உடன்பாடுகளை உருவாக்கிக் கொள்வதால் மிக சொற்பமாக 1% வாக்குகளை பெற்ற ஒரு அபேட்சகர் கூட செனட்டராக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை தவிர்க்கும் பொருட்டு வாக்காளர்களுக்கு நேரடியாக 6 தெரிவுகளை அளிக்கும் புதிய முறையை அரசு கொண்டு வர முனைகிறது. இந்த மாற்றம் தேவை என்கிறது கிரீன்ஸ் கட்சியும். இந்த மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்றில் பார்க்கப்படக்கூடாது, ஜனநாயக ஆட்சி முறைக்கு இந்த மாற்றங்கள் நன்மை பயக்கும் என்கிறார் கிரீன் கட்சியின் தலைவர் ரிச்சர்ட் டி நட்டாலே.
This nonsense about it advantaging one side of politics over the other, Anthony Green's made it very clear he doesn't believe there's a high likelihood of a coalition getting control of the Senate. He believes that under a double dissolution, it is unlikely that we'll see a coalition-controlled Senate. But that misses the point. The point here is that this is a reform that should be done because it's good for democracy, not because it's good for one side of politics or another.
இந்த மாற்றங்கள் சுமார் 800,000 வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமை இழப்பதற்கு சமமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இது முதல் சந்ததி குடியேற்றவாசிகளையும் ஏற்கனவே ஆஸ்திரேலிய பெருஞ்சமூகத்திலிருந்து விலகி நிற்போரையும் பெருமளவில் பாதிக்கும் என்கிறார் லேபர் செனட்டர் சாம் டசியட்ரி.
800,000 people would be more likely to be disenfranchised. Let's be clear about who they are. We're talking about first generation migrants. We're talking about people that are already disenfranchised. I'm talking about people that are disconnected from Australian society.
இந்த மசோதா செனட்டில் நிராகரிக்கப்பட்டால் இதை இருமுறை செனட்டில் தாக்கல் செய்து இரட்டை கலப்பை அதாவது டபுள் டிசல்யூஷன் ட்ரிகரை உருவாக்கலாம் என்ற சூழ்நிலை ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது.
அடுத்து சத்யநாதன், அப்ப இப்ப வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, அதை வந்து ஆளுங்கட்சியை பயன்படுத்திக் கொள்ளுமா என்ன?
மல்கம் டர்ன்புல் பிரதமராக 5 முன் பதவியேற்ற போது அதற்கான சூழல் சரியாக இருந்தது என்று சொல்லலாம். தற்போது 5 6 அமைச்சர்கள் பதவி விலகியுள்ள நிலையிலும் GST, நெகட்டிவ் கியரிங் போன்றவை தொடர்பாக ஆளும் அரசின் முன்னுக்கு பின் முரணான அணுகுமுறைகளாலும் பொதுமக்களுக்கான வரிச்சலுகை தொடர்பாக எந்த முடிவும் இல்லாத காரணத்தாலும் பிரதமர் மெல்கம் டர்ன்புலின் அரசியல் தேன்நிலவு அதாவது ஹனிமூன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மெல்கம் டர்ன்புல் தேர்தல் ஒன்றை சந்தித்து பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல என்பதால் முன்னாள் பிரதமர் டோனி அபெட்டின் ஆதரவாளர்கள் கூட்டணிக்குள் அவ்வப்போது சில சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். அத்தோடு பொது தேர்தல் இந்த வருட இறுதிக்கு முன்னர் நடைபெற வேண்டியிருப்பதால் டபுள் டெசல்யூஷன் என்ற இரட்டை கலைப்பு தேர்தல் ஒன்றை நடைபெறுவதாக இருந்தால் அது எதிர்வரும் 12 முன் நடத்தப்பட வேண்டும் என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. செனட் சபை வாக்களிப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பான வாதங்களை முடிந்தவரை தள்ளி வைக்க லேபர் கட்சி எத்தனம் செய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இரட்டை கலைப்பிற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றில் 6 இரட்டை கலைப்பு நடந்திருக்கிறது. இதில் ஒரு முறை மட்டும் அதாவது 1951 ராபர்ட் மென்சிஸின் அரசு செனட்டில் பெரும்பான்மை பெற்றது, ஆனால் கீழ்சபையில் அதன் பெரும்பான்மை பாதிக்கப்பட்டது. 3 ஆளுங்கட்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றன இந்த டபுள் டிசல்யூஷன் இலெக்ஷனில் அதாவது தேர்தலில். ஆகவே அரசியல் வரலாறு என்று பார்க்கும் போது ஆளுங்கட்சிக்கு இது சாதகமாக இருப்பதாக சொல்ல முடியவில்லை. ரைசல்,
மிக நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.